الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لئن اجتمعت الإنس والجن على أن يأتوا بمثل هذا القرآن لا يأتون بمثله ولو كان بعضهم لبعض ظهيرا وقال الله تبارك وتعالى أفلا يتدبرون القرآن ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا وقال الله تبارك وتعالى وإذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع مما عرفوا من الحق يقولون ربنا آمنا فاكتبنا مع الشاهدين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اقرأوا القرآن فإن القلب الذي ليس فيه شيء من القرآن كالبيت الخرب رواه الترمذي او كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் எல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபூத் தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சரியான பாதையை காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டி, நேர்வழியான ஒரு வழிகாட்டி இருக்கிறதென்றால் அது அல்லாஹுடைய குர்ஆன் தான் என்பதில் ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு எந்த விதமான ஐயமோ சந்தேகமோ கிடையாது. அந்த குர்ஆன் தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராகிய எங்களுக்கு சிறப்புக்குரிய, பெருமைப்படுவதற்குரிய, கண்ணியத்தை வாங்குவதற்குரிய ஒரு வஸ்துவாகவும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஷரஃபா வ ஷரஃப உம்மத்தி அல்குர்ஆன். நிச்சயமாக ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு விடயத்தினால் சிறப்பு இருக்கிறது. எனது உம்மத்தினுடைய சிறப்பு, எனது உம்மத்தினுடைய கௌரவம் வேறு எதுவிலுமே வைக்கப்படவில்லை, அது அல்லாஹுடைய குர்ஆனிலே தான் வைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனை ஓதுவதன் ஊடாக, குர்ஆனை விளங்குவதன் ஊடாக, குர்ஆனுக்கு ஹிதுமத் செய்வதன் ஊடாக, குர்ஆனில் இருப்பவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதன் ஊடாக, இப்படியாக இந்த குர்ஆனை கொண்டுதான் என்னுடைய உம்மத்துக்கு சிறப்பிருக்கிறது என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனக்குத்தானே ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கின்றான். அது எந்த உறுதிமொழி? யார் குர்ஆனை திறமையாக ஓதுகின்றாரோ, குர்ஆனில் இருக்கக்கூடியவைகளுக்கு மாறு செய்யாமல் அவற்றிலே இருப்பவற்றை அமல் செய்கிறாரோ, குர்ஆனில் தரப்பட்டுள்ள உத்தரவுகளுக்கு கட்டுப்படுகிறாரோ, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள், தடைகள், இவைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவரை இந்த உலகத்தில் வழிகேட்டில் அனுப்புவதில்லை, அவருக்கு நேரான பாதையை காட்டுவதாகவும், அவரை தியாகத்துடைய நாளையில் நாசமடைந்து கேவலப்பட்டு போய்விடாமல் அவர்களை பாதுகாப்பதாகவும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு தானே உத்தரவாதம் எடுத்திருக்கிறான், தன்னிடம் தானே ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான். இதற்கு மாற்றமாக யார் இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ, குர்ஆனை ஓதுவதில்லையோ, அல்லது குர்ஆனை ஓதுவதிலே கவனம் எடுக்கவில்லையோ, குர்ஆனுடைய ஆயத்துகளை பற்றி சிந்திப்பதற்குரிய தகமை இருந்தும் அந்த ஆயத்துகளை பற்றி சிந்திக்கவில்லையோ, அதற்கு மாறாக குர்ஆனை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் போட்டு எரிந்துவிட்டு தன்னுடைய இஷ்டப்படி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு உலகத்திலே சந்தோஷம் இல்லாத நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பது மட்டுமல்ல, நாளை தியாகத்துடைய நாளையில் அவர்களை இழிவுபடுத்துவதாகவும், முழு மக்களும் இருக்கக்கூடிய அந்த மைதானத்திலே அவர்களை கேவலப்படுத்துவதாகவும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனக்குத்தானே உறுதி எடுத்திருக்கின்றான். சூரா தாஹா என்ற அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றான், யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறாரோ, என்னுடைய நேர்வழி என்ன, ஹிதாயத்துடைய இந்த குர்ஆனை யார் தேடி தேடி பின்பற்றுகிறாரோ, இவர் உலகத்திலே வழி தவறி போகவும் மாட்டார், உள்ளம் குழம்பியவராக, நிலை குலைந்தவராக, தடுமாறியவராக, துனியாவிலும் வாழ தெரியாது, ஆகிராவுக்கும் தயாரிக்க தெரியாது, அப்படியான வழிகேட்டிலும் உலகத்தில் இருக்க மாட்டார். வலா யஷ்கா, நாளை கியாமத்துடைய நாளையில் துர்ப்பாக்கியவானாக, நரகத்துக்குரியவராகவும் அவர் மாறமாட்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஒமன் அரப அன் திக்ரி, என்னுடைய திக்ரை, என்னுடைய இந்த குர்ஆனை யார் புறக்கணிக்கின்றார்களோ, ஃபஇன்னலஹு மைஷத்தன் தங்கா, அவர்களுக்கு மிகவும் நெருக்கடியான வாழ்க்கை காத்திருக்கிறது. குர்ஆனை புறக்கணித்தவர்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது, விசாலமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்தில் அவர்களுக்கு கிடையாது, அதற்கு பதிலாக அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னது மட்டுமல்ல, வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, கியாமத்து நாளில் அவர்களை குருடர்களாக எழுப்புவோம். அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள், கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, ரப்பே, ஏன் எங்களை நீ குருடனாக எழுப்பி இருக்கிறாய், உலகத்திலே அழகாக பார்த்துக் கொண்டுதானே இருந்தோம், கண்கள் பார்த்துக் கொண்டுதானே இருந்தன, வக்கது குந்து பஸீரா, அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுப்பான், கால கதாலிக் அதற்கு ஆயாத்துனா, எங்களுடைய ஆயத்துகள் உங்களிடத்திலே வந்தது, எங்களுடைய குர்ஆன் உங்களுடைய கையிலே கிடைத்தது, குர்ஆனுடைய விளக்கம் உங்களுக்கு கிடைத்தது, ஆனால் நீங்கள் அதனை மறந்தீர்கள், ஃபனஸீதஹா, நீங்கள் அதனை மறந்தீர்கள், அதனை நீங்கள் கணக்கிலே எடுக்கவில்லை, அதை நீங்கள் புறமுதுகு காட்டிவிட்டு, அதற்கு நீங்கள் புறமுதுகு காட்டிவிட்டு அமல் செய்யாமல் ஒரு ஓரத்திலே அதை தள்ளி வைத்திருந்தீர்கள். அல்லாஹ் குறிப்பிடுவான், வகதாலிகல் யௌமத்தும் ஸா, அவ்வாறே இன்றைய நாளில் நீங்களும் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். குர்ஆனை உலகத்திலே நீங்கள் மறந்தது போன்று, குர்ஆனை உலகத்திலே நீங்கள் ஓதாமல் விளங்காமல் அதை அமல் செய்யாமல் தூக்கி எறிந்ததை போன்று இன்று நீங்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மறதி கிடையாது, இருந்தாலும் அவன் நீங்கள் மறக்கடிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னதன் காரணம் என்ன, உங்களை நான் கணக்கிலே எடுப்பது கிடையாது, உங்களுக்கு இன்று அதாபுதான், அதாபிலே போடப்பட போகிறீர்கள் என்பதைத்தான், நீங்கள் மறக்கடிக்கப்பட்டீர்கள் என்ற வார்த்தையை கொண்டு குர்ஆனில் சொல்லப்பட்டிருப்பதாக தஃப்ஸீருடைய உலமாக்கள் குறிப்பிடுகின்றனர். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரஈஸுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்ஸீருடைய தஃப்ஸீர் கலைகளுக்கு அறிஞர்களாக இருந்தவர்களின் மிகப்பெரிய அறிஞர், தலைவராக கருதப்படும் சையிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் எழுதுகிறார்கள். சொல்லுகிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், யார் இந்த குர்ஆனை பின்பற்றுகிறாரோ, குர்ஆனை ஓதுகிறாரோ, குர்ஆனை ஓதிக் கொடுக்கிறாரோ, அதிலே சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடியவைகளை நம்பிக்கையுடன் பின்பற்றுகிறாரோ, அல்லாஹ் அவருக்கு சரியான பாதையை காட்டுவான், துனியாவிலே அவருக்கு எல்லா விஷயங்களும் சீராக்கி கொடுக்கப்படும், நாளை மறுமையிலும் அவர் ஒரு பெரிய பாக்கியவானாக மாறுவார். யார் உலகத்திலே குர்ஆனை ஓதவில்லையோ, ஓதவில்லையே என்பதற்காக அதை அலட்சியப்படுத்திவிட்டு இருக்காமல், எந்த வயதிலாவது ஓதுவோம் என்று சொல்லி ஊக்கம் எடுக்காமல், அதனை புறக்கணிக்கிறாரோ, ஓதுவதிலே கவனம் செலுத்தவில்லையோ, ஓத தெரிந்தவர்கள் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்கவில்லையோ, விளங்கும் ஆற்றல் உள்ளவர்கள் தங்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி குர்ஆனிலே இருக்கக்கூடிய வழிகாட்டல்களை தேடவில்லையோ, தேடி கொடுத்தவைகளை பின்பற்றவில்லையோ, அல்லாஹ் அவர்களை உலகத்திலே வழிகாட்டுவதற்கு பதிலாக அவர்களை வழிகேட்டிலே தள்ளிவிடுவான். அவருக்கு உலகத்திலே சந்தோஷமான வாழ்க்கை இருக்காது. திரும்புகிற பக்கமெல்லாம் நெருக்கடி, குடும்பத்திலும் நெருக்கடி, தொழிலிலும் நெருக்கடி, வருவாயிலும் நெருக்கடி, வீட்டிலும் நெருக்கடி, மனைவி மக்களுடனும் நெருக்கடி, எல்லா துறையிலும் அவருக்கு நெருக்கடிகள் உண்டாகும். அது ஆசிராவிலே கேவலப்படுவதற்குரிய முன் உதாரணம். ஆசிராவிலே இவர் கேவலப்படுத்தப்பட போகிறார், அதற்குரிய அடையாளமாக உலகத்தில் அவருக்கு நெருக்கடிகள் உண்டாகும் என்றே. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில உலமாக்கள் ஃபைன்னலஹு மைஷத்தப் பங்கா, குர்ஆனை புறக்கணித்தவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், நெருக்கடியான வாழ்க்கை என்று சொன்னா என்ன? அவருக்கு எந்தெந்த வழிகளில் தேடக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதோ அந்த வழிகள் எல்லாம் அடைக்கப்படும், அந்த வழிகள் எல்லாம் அடைக்கப்படும். அவருடைய கண்ணுக்கு முன்னால் தெரியும், இந்த பாதையிலே போனால் வெற்றி பெறலாம், இப்படி செய்தால் வெற்றி அடையலாம், இப்படி செய்தால் கண்ணியத்தை பெற்றுக் கொள்ளலாம், இப்படி செய்தால் நான் முன்னேறலாம், பதவி உயரலாம், என்னுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளலாம். வழிகள் முன்னால் தெரியும், ஆனால் அவருக்கு அதை செய்யக்கூடிய ஒரு துணிவு வராது, தைரியம் பிறக்காது, உற்சாகம் உண்டாகாது. ஏன்? குர்ஆனை புறக்கணித்தவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது. அவர் நாளுக்கு நான் சிலந்தி வலையிலே ஒரு பூச்சி போய் அதில் சிக்கிக் கொண்டு அதை துடிக்கும் போது இன்னும் எப்படி சிக்கிக் கொள்ளுவோ அது போன்று துனியாவுடைய பிரச்சனைகளில் அவர் சிக்கிக் கொண்டே இருப்பார். எந்த அளவுக்கு என்றால், பணம் சேகரிப்பதிலும் தான், குழந்தைகளை வளர்ப்பதிலும் தான், அந்தஸ்துகளை பதவிகளை அடைந்து கொள்ளும் விஷயத்திலும் தான் அல்லாஹ் அவருக்கு நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டே இருப்பான், நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டு இருப்பான். கிட்டத்தட்ட சொல்ல போனால் லானத் அல்லாஹ்வுடைய சாபம் அவனுடைய முகத்தில் இறங்கியதை போன்ற ஒரு தோரணையில் அவர் இருப்பார் என்பதை தஃப்ஸீருடைய உலமாக்கள் சிலர் மைஷத பங்கா என்ற ஆயத்துக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கொடுத்திருப்பதை வெறுமனே அழகாக அச்சிடுவதற்காக அல்ல, குர்ஆனை கொடுத்திருப்பதை வீடுகளிலே இருக்கும் ராக்கைகளில் அடுக்கி அழகு பார்ப்பதற்காக அல்ல, மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய அந்த தட்டுகளிலே அழகாக அடுக்கி வைப்பதற்காக அல்ல, குர்ஆனை ரப்பு தந்திருப்பது ஓதுவதற்காக, ரப்பு கொடுத்திருப்பது அவைகளிலே இருப்பவற்றை சிந்திப்பதற்காக, மனிதனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருப்பதை குர்ஆனை சிந்திக்கத்தான். அசிங்கமான அழிந்து போகும் வஸ்துக்களை பற்றி சிந்திக்கவல்ல, மனிதனுடைய புத்தி கொடுக்கப்பட்டிருப்பதே அல்லாஹுடைய அட்டாட்சிகளை, அல்லாஹுடைய ஏவல்களை, அல்லாஹுடைய விளக்கல்களை, அல்லாஹ் காட்டக்கூடிய வழிகாட்டல்களை விளங்கி தானும் அமல் செய்து மற்றவர்களுக்கு அவற்றை சொல்லிக் கொடுப்பதற்கு தான். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்திலே கேட்கின்றான், இவ்வளவு அழகான குர்ஆன் கிடைச்சும், இவ்வளவு தெளிவான குர்ஆன் கிடைச்சும் முஸ்லிம்களுடைய கல்விகளுக்கு பூட்டு விழுந்திருக்கிறதா? அஃபலா யத்தத்தபரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் குர்ஆனை பற்றி சிந்திக்க மாட்டார்களா? குர்ஆனிலே இருக்கக்கூடிய புத்திமதிகளை தேடி உழங்க மாட்டார்களா? அல்லது அவர்கள் செய்திருக்கின்ற பாவங்களின் காரணமாக, செய்த தவறுகளின் காரணமாக அவர்களுக்கு குர்ஆன் விளங்க முடியாமல் கூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே எங்களை பார்த்து, இந்த உம்மத்து முஹம்மதியாவை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி எழுப்புகின்றான். இன்னொரு இடத்திலே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லுகின்றான், கிதாபுன் அன்ஸல்லாஹு இலைக முபாரக், நபியே நாங்கள் ஒரு வேதத்தை உங்களுக்கு இறக்கி இருக்கின்றோம், இந்த வேதம் சாதாரணமானது அல்ல, முபாரக் பரக்கத் செய்யப்பட்ட வேதம், பரக்கத் செய்யப்பட்ட வேதம், எதற்காக இறக்கினோம்? லியத்தப்பரு ஆயாத்திஹி, இந்த வேதத்தில் இருக்கின்ற அட்டாட்சிகளை, இந்த வேதத்தில் இருக்கிற ஆயத்துகளை இந்த உம்மத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் சிந்திப்பதற்காக. நாங்கள் எதை செய்வது சரி, எதை செய்வது பிழை, அல்லாஹுடைய வழிகாட்டல் இறக்கி இருக்கிறதா, இல்லை என்றால் இலகுவாக நான் தப்ப முடியுமா? ஒவ்வொரு நன்மைக்கும் லாபங்களும் பரக்கத்துகளும் வருவது போலவே செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களுக்கும் மௌத்து வரை முசீபத்துகள் இறங்கும், அல்லாஹ்வுடைய சோதனைகள் இறங்கும், தண்டனைகள் இறங்கும். இவற்றை பற்றி சிந்திப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதன் பின்னால் சொன்னதன் காரணமாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை குர்ஆனுடன் இறக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய முன்னோர்களான சஹாபாக்களுடைய சரித்திரங்களை எடுத்து புரட்டி பார்ப்போம் என்று இருந்தால் சஹாபாக்கள் குர்ஆனுடன் எப்படி ஒட்டி இருந்தார்கள், அவர்கள் குர்ஆனுடன் வைத்திருந்த தொடர்பையும் நாம் இந்த குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் ஒப்பிட்டு பார்த்தால் நாங்கள் இந்த உம்மத்துக்கு அருகதை இல்லாதவர்கள் என்று சொல்ல வேண்டும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் குர்ஆனுடன் ஒட்டி இருக்கிறார்கள். பாருங்கள், ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவர்களுக்கு குர்ஆனை ஓத வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சிந்திக்கிறார்கள். ஒரு சஹாபியை ஓத வைத்து அவர் ஓதுவதை கேட்டு ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்கின்றார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாதாரணமான ஒரு ஆள் அல்ல. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை கொண்டு சிறப்பிக்கப்பட்ட ஒரு சஹாபி, குர்ஆனை கொண்டு துனியாவிலே கண்ணியத்தை அடைந்த ஒரு சஹாபி தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். யூதர்கள் ஒரு கட்டத்திலே வந்து கேட்கிறார்கள், ஏ அபுல் காசிம், யூதர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுல் காசிம் என்று கூப்பிடுவார்கள். ஏ அபுல் காசிம், உங்களுக்கு இறக்கப்பட்டுள்ள குர்ஆனை நாங்க பார்க்கணும், குர்ஆனை நீங்க கொஞ்சம் காட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள், குர்ஆன் இருக்குது, ராக்கையில் இருக்குது, அந்த குர்ஆனை கொண்டு வாங்க என்று கேட்கல, வீட்டில் வைத்திருக்கிறேன் குர்ஆன், அந்த முஸ்ஹஃபை கொண்டு வாருங்கள் என்று கேட்கல. சொன்னார்கள், பொறுத்திருங்க, எங்களை குர்ஆன் வரும் என்று சொன்னாங்க. பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள். சற்று நேரத்திலே சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். சொன்னார்கள், இதோ பாருங்கள், இதுதான் எங்களுடைய குர்ஆன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை காட்டுகிறார்கள், இதுதான் எங்களுடைய குர்ஆன். எப்படி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை குர்ஆன் என்று காட்டலாம்? அவருடைய முதுகிலே குர்ஆன் சின்ன சின்ன எழுத்துகளால் பதியப்பட்டிருக்கல, குர்ஆனை அவர் கையிலே சுமந்து கொண்டு வரல. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய கல்விலே குர்ஆன், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய கண்ணினால் வெளியாகுவது குர்ஆன், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய கை தொடுவது குர்ஆன் சொன்னதை, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வாயை திறந்து பேசினால் குர்ஆன் அனுமதித்ததை பேசுவார், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய காலில் குர்ஆன், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய காலில் குர்ஆன், நடப்பது குர்ஆன் சொன்ன இடத்துக்கு தான். இந்த அளவுக்கு காட்டுவதற்கு எங்களில் யார் இருக்கிறார்கள்? அவர்களுடன் எங்களை ஒப்பிடும் போதே நாங்கள் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்று சொல்லுவதற்கு வெட்கமாகத்தான் இருக்கிறது. இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த சரித்திரமே ரொம்ப அற்புதமானது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஃபரீகுல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத் ஹிஜ்ரா பாதையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ற சிறுவன் அங்கே ஆடுகளை வைத்து மேய்த்துக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாத்துக்கு வரவில்லை எப்பொழுது, இப்னு மஸ்ஊத் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறார், இதிலே இருக்கிற ஒரு ஆட்டிலிருந்து பால் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்லுகிறார், இன்னஹா ஹவாயில், இந்த ஆடுகள் குட்டி ஈன்றவைகள் அல்ல, குட்டி ஈன்ற ஆடுகளுக்கு தான் பால் கிடைக்கும், ஆனால் இதிலே பால் கிடைக்காது. மூன்று முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அவர் மறுக்கிறார். மூன்றாவது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வைன், அது குட்டி ஈராத பால் கிடைக்காத ஒரு ஆடாக இருக்கட்டும், அந்த ஆட்டை பக்கத்திலே கொண்டு வாருங்கள், அதனுடைய பால் மடியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கைகளினால் தடவுகிறார்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லுகிறார்கள், பரக்கத்துக்காக துவா செய்கிறார்கள், குர்ஆனுடைய சில ஆயத்துகளையும் ஓதுகிறார்கள். உடனடியாக அந்த ஆட்டிலே இருந்து பால் சுரக்க ஆரம்பிக்கின்றது. இதை அவதானித்துக் கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கும் நீங்கள் ஓதிய அந்த ஆயத்துகளை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார். வந்தவர் அல்லாஹுடைய தூதர் என்றவருக்கு தெரியாதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை அந்த பாலை எடுக்கும் போது ஓதியதை கேட்ட இப்னு மஸ்ஊத், எனக்கும் அந்த குர்ஆனை கற்றுத்தாருங்கள், அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று சொல்லும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வார்த்தைகளை படித்துக் கொடுக்கிறார்கள். அந்த இடத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் முஸ்லிம் ஆகிறார். குர்ஆனை கொண்டுதான் அவருக்கு கல்வும் திறக்கப்பட்டது, குர்ஆனை கொண்டுதான் அவர்களுக்கு ஹிதாயத்தும் கிடைத்தது. இது மட்டுமல்ல, அல்லாஹ் எவ்வளவு பெரிய விவேகத்தை சைதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு கொடுத்திருந்தான் என்றால், சூரத்து ரஹ்மான் என்ற அத்தியாயத்தை ஒரு தடவை தான் கேட்டார்கள். சூரத்து ரஹ்மான் கேட்டது மாத்திரம்தான் முழு சூறாவையும் மனனம் செய்து விட்டார்கள், முழு சூறாவையும் மனனம் செய்து விட்டார்கள். அந்த சூறாவை எடுத்துக்கொண்டு போய் காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே நின்று அதை ஓலி காட்டி தாவத்து கொடுக்கிறார்கள். அபு ஜஹலுடைய குழுவினரால் அடிக்கப்படுகிறார், குர்ஆனை விடாமல் ஓதிக்கொண்டே இருக்கிறார், கீழே விழுகிறார், மயங்கி விழுகிறார், திரும்பவும் எழும்புகிறார், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார். அவ்வளவு ஒரு முஹப்பத் குர்ஆனுடன் செய்தன அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் ஒரு மனிதனை கைவிடாது. இன்று பலருக்கு என்ன என்னவென்றால், குர்ஆனுடன் எங்களுடைய பிள்ளைகளை இணைப்பதற்கே பயம். பெற்றோர்கள் குர்ஆனுடன் இணைவது எப்படியாக இருந்தாலும், பெற்றோர்கள் குர்ஆனிலே தேர்ச்சி பெறுவது எப்படியாக இருந்தாலும், தங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதிக் கொடுக்க பயம். அவர்களை மதரசாக்களுடன் இணைத்து விட்டால், குர்ஆனை ஓத வைத்து விட்டால், துனியாவிலே எங்களுக்கு மதிப்பு குறைந்து போகும், பெரும்பெரும் கெட்டுக்கட்டு பணம் கிடைப்பது குறைந்து போகும், பெரும் அந்தஸ்துகள் கிடைப்பது குறைந்து போகும். இப்படியான பல யூகங்களை, பல தவறான எண்ணங்களை கல்வியை வைத்ததனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுக்காத பல பெற்றோர்களை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இந்த குர்ஆன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ற அந்த நபரை எந்த இடத்துக்கு கொண்டு போய் உயர்த்தியது, அவருடைய கண்ணியத்தை, அவருடைய கௌரவத்தை குர்ஆன் எங்கே கொண்டு போய் விட்டது என்பதை நாம் அறிய வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாரீஹுடைய உலமாக்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப கட்டையான ஒரு சஹாபி என்றளவுக்கு என்றால், அவர் எழும்பி நின்றால் உட்கார்ந்திருக்கும் ஒரு சஹாபியுடைய உயரத்துக்கு தான் வருவார். அவர் எழும்பி நின்றாலே உட்கார்ந்திருக்கும் ஒரு சஹாபியுடைய தலையின் அளவுக்கு தான் அவருடைய உயரம். அவ்வளவு கட்டையானவர். அவருடைய கால்கள் ரொம்ப மெல்லியது, ஊதினால் பறந்து விடுவார் என்று சொல்லுவோமே, அது போல் அவர் ரொம்பவும் ஒல்லியாக மெல்லியவராக இருக்கின்றார். ஒரு நாள் பார்க்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மலை, ஒரு மரத்துக்கு மேலே ஏறி நிற்கிறார்கள். அந்த மரம் காற்று வீசுகிறது, அந்த காற்றுக்கு மரத்தில் உள்ள கொப்புகள் அங்கும் இங்கும் வேகமாக அசைய ஆரம்பிக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதும் அந்த கொத்துகளுடன் சேர்ந்து வீசிப்படுகிறார். அந்த அளவுக்கு சிறியவர், அந்த அளவுக்கு ஒரு குருவி நிற்பதை போல, கஅன்னஹு உஸ்ஃபூர், அவர் ஒரு குருவி நிற்பதை போன்றுதான் அந்த மரத்திலே நிற்கிறார். இந்த காட்சியை கண்ட சில சஹாபாக்கள் சிரித்து விடுகிறார்கள், இவ்வளவு ஒல்லியானவர், இவ்வளவு மெல்லியவர், அவரை கண்டு சிரிக்கிறார்கள். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், அதமஹகூன மின் திக்கத்தி ஸாகை, அவருடைய கால்கள், கொடுங்கால்கள் ரொம்ப சிறியதாக இருக்கிறத பார்த்து நீங்க சிரிக்கிறீர்களா? வல்லதி நஃபி பியதிஹி, முஹம்மதுடைய ஆத்மா எவர் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்னஹுமா ஃபில் மீசான் யௌமல் கியாமா அஸ்தலு மின் ஜபலி உஹத், இந்த இரண்டு கால்களும் நாளை கியாமத்திலே மீசானுடைய தராசில் வைக்கப்படும் போது உஹது மலையை விட பாரமாக ஆகின்றது. அல்லாஹ் குர்ஆனை கொண்டு அந்த கட்டையான ஒல்லியான மனிதருக்கு கொடுத்த அந்த கண்ணியம், அவருடைய இரண்டு கால்களும் நாளை மீசானுடைய தராசிலே வைக்கும் போது உஹது மலையை விட அது கனமாக பாரமாக மாறிவிடும் என்கிறார்கள் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக உருவாக்கி எடுத்த இந்த இப்னு மஸ்ஊதன் தன்னுடைய மாணவருடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், இப்னு மஸ்ஊத், எனக்கு சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தை ஓதி காட்டுங்கள். சூரத்து நிசாவை யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் ஓதி காட்டவா? வஹி இறக்கப்படுவதே உங்களுக்கு. வெட்கத்திலே தடுமாறுகிறார்கள், பயத்திலே கண்ணிய மேலேட்டினால் ஓத முடியாது என்று தயங்குகிறார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ரப்பு அப்படி உத்தரவிட்டிருக்கிறான், நீங்கள் ஓத, நான் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள். மாணவர் ஓத, ஒல்லியான அந்த நபர் ஓத, கட்டையான அந்த நபர் ஓத, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையுடன் குர்ஆனை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சூரத்து நிசாவிலே அப்படியே வரும்போது ஒரு ஆயத்து வருகிறது, ஃபகைஃப இதா ஜிஇனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜிஇனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா ஃபகைஃப இதா ஜிஇனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சியாளர்களை கொண்டு வரும்போது சாட்சியாளராக ஷஹீதாக உங்களை கொண்டு வரும் போது அந்த நாள் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். சொன்னார்கள், இவனு நிறுத்துங்க, ஹஸ்புகல் ஆன், போதும் போதும் நிறுத்துங்க. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன், கண்களால் கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது. குர்ஆனை சிந்தனையுடன் கேட்கிறார்கள், குர்ஆனை சிந்தனையுடன் கேட்கிறார்கள். அந்த ஆற்றல் இருக்கிறது, அரபு மொழி தெரியும், சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறது. அவர்களுடைய ஆற்றலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள். எதற்காக? குர்ஆனை அழகான முறையில் விளங்குவதற்காக, குர்ஆனில் இருப்பவைகளை தன் படிப்படியாக எடுப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தையும் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள். ஹைருக்கும் ஹைருக்கும் மன் தஅல்லவல் குர்ஆன வஅல்லமா, உங்களில் மிகச்சிறந்தவர் யார்? ஸஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத், உங்களிலே மிகச்சிறந்தவர் யார்? மிகச்சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று அதனை அடுத்தவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். குர்ஆனை கற்கிறார், குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ரெண்டு அமல்களில் ஈடுபடுபவர்கள் உங்களில் சிறந்தவர். ஒரு மக்கள் சுட்டி காட்டுறாங்க, இதனுடைய மஃஹூமுல் முகாலஃபாவை எடுங்க, மறுபக்கத்தை எடுங்க. என்ன வரும்? எங்களிலே ஆக கெட்டவர், எங்களிலே ஆக பெரிய மடையர், எங்களிலே ஆக பெரிய வழிகேடர் யார் தெரியுமா? குர்ஆனை புறக்கணித்தவர். குர்ஆனை அவர் ஓதவும் இல்லை, ஓதவும் தெரியாது, ஓதினாலும் அறக்குற, சரியாக தஜ்வீத் முறைப்படி ஓத தெரியாது, ஓதியவர் அமல் செய்யறதில்லை. குர்ஆன ஓதவும் இல்லை, அமல் செய்யவும் இல்லை, குர்ஆன சிந்திக்கவும் இல்லை. எங்களில் உள்ள ஆக பெரிய கெட்டவன், ஆக பெரிய முட்டாள், ஆக பெரிய வழிகேடர் என்ற கருத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சின் மறுபக்கமாக இருக்கிறது என்பதை உலமாக்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரமலானுடைய மாதம், இறக்கப்பட்ட மாதம், ஜிப்ரீல் அமீன் எங்களுக்கு குர்ஆனை இறக்கி வந்த மாதம். அல்லாஹ்வே அந்த மாதத்தில் குர்ஆனை வைத்து அறிமுகப்படுத்துகின்றான். ரமலான் அறிமுகப்படுத்தப்பட்டது குர்ஆனை கொண்டுதான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம், அந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. அவ்வளவு முபாரக்கான மாதம் வருகிறது. ஆனால் குர்ஆன் ரமலானுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, நாளாந்தம் ஓதப்பட வேண்டியது, வீடுகளில் ஓதப்பட வேண்டியது, மஸ்ஜிதுகளில் ஓதப்பட வேண்டியது, கடைகளில் ஓதப்பட வேண்டியது, வியாபார வருமான வழிகளை ஈட்டி தரும் இடங்களில் ஓதப்பட வேண்டியது. வரக்கத்துக்கு ஓதிவிட்டு மூடும் ஒரு புத்தகம் அல்ல. சிலருடைய வீடுகளை பார்த்தால் அல்லது சில மஸ்ஜிதுகளை பார்த்தால் குர்ஆன்கள் விருந்தாளிகளை போன்று அழைக்கப்பட்டு அங்குள்ள தட்டுகளிலே வைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தாளிகளை போன்று அந்த குர்ஆன்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருந்தாளிகளுக்கு விருந்து கிடைக்கிறது ரமலான்ல மட்டும்தான். அடுத்த 11 மாதத்திலேயும் குர்ஆனுக்கு விருந்து கிடையாது. அது விருந்தாளியாக அழைக்கப்பட்டாலும் தூசி பிடித்து சிலந்தி வலைகள் அதற்கு மேலால் போர்த்தப்பட்டு இருக்கின்ற காட்சியை தான் நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை, எத்தனை பேர் சென்ற வருடத்திலிருந்து இன்று வரை, சென்ற வருடம் ரமலான் முடிந்ததிலிருந்து இன்று வரை எத்தனை ஜுது குர்ஆன் ஓதியிருக்கிறோம்? நாளாந்தம் குர்ஆனை ஓதுகின்ற அளவு என்ன? ஒரு பக்கம் ஓதியிருப்போமா? அதை பக்கம் ஓதியிருப்போமா? அட, இந்த உம்மத்தின் சிறப்பான இந்த வஸ்து அல்லாஹுடைய குர்ஆன். இந்த குர்ஆனை நாம் இன்னமும் சிறந்தே பார்க்கல. ரமலானுடைய தலைப்பை தென்பட்டதாக அறிவிக்கப்படணும். மறுநாள் கொஞ்சம் ஞாபகம் வரும், இரண்டாவது நாள் இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வரும். ரமலான் முடிந்ததோட அந்த குர்ஆனுடன் இருக்கக்கூடிய தொடர்பு இல்லாமல் போகிவிடும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வளவு கவலைகள், முசீபத்துகள், பிரச்சனைகள் உண்டாகுவதற்கு இதுவும் ஒரு காரணம், இந்த முபாரக்கான வேதத்தை புறக்கணித்து வாழ்கிறோம். இந்த முபாரக்கான வேதத்தை ஓதாமல் எங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு வாழ்கிறோம். குர்ஆனுக்கு செய்கின்ற இந்த அநியாயமும் எங்களுடைய வாழ்க்கைகள் பல முசீபத்துகள் உண்டாகுவதற்கு காரணம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதும்படி இந்த உம்மத்தை வற்புறுத்துகின்றார்கள். சொல்லுகிறார்கள், இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக ஓதுங்க, குர்ஆனை அதிகமாக ஓதுங்க. குர்ஆன் கியாமத்தில் உங்களுக்கு வந்து பேசும். குர்ஆன் கியாமத்தில் யாரும் பேச முடியாது, நபிமார்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்படும். அவர்கள் கூட சில கட்டங்களில பேச முடியாம இருப்பாங்க. குர்ஆன், நீங்க ஓதிய குர்ஆன் உங்களுக்காக வந்து வாதாடும். யா அல்லாஹ், இவன் உலகத்தில் என்ன கவனிச்சான், நாளாந்தம் ஓதினான், ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதினான், தஹஜ்ஜுத்தில் ஓதினான், முன்பகல்ல ஓதினான், இரவையில் ஓதினான், இவரனை பாதுகாத்து நரகத்துக்கு அனுப்பிவிடாதே. எப்படி ஒருத்தர் போலீஸ்ல போய் சிக்கிக் கொண்டால், அல்லது ஒரு பெரிய ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டால், பெரும் பெரும் தலைவர்களை அல்லது அமைச்சர்களை அல்லது அரசியல்வாதிகளை பிடித்து அவர்கள் மூலம் சபாத்து செய்கிறோமோ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரையும் நீங்க பிடிக்க தேவையில்லை, குர்ஆன் உங்களுக்கு சபாத்து செய்யும். فَإِنَّهُ يَأْتِي يَوْمَ الْقِيَامَةِ شَفِيعًا لِأَصْحَابِهِ. குர்ஆனை ஓதியவர்களுக்கு இந்த குர்ஆன் சபாத்து செய்ய வரும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலேயும் விசேடமாக சூரத்துல் பக்ரா, சூரா ஆலி இம்ரான், இந்த ரெண்டு சூராக்களையும் சேர்த்து ரெண்டு மலர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகுது, இக்ரா அஸ்-ஸஹ்ராவைன், இரண்டு ஸஹ்ராவைன், இரண்டு மலர்களையும் ஓதுங்கள். ஒன்று சூரத்துல் பக்ரா, இரண்டாவது சூரா ஆலி இம்ரான். இந்த இரண்டு சூராக்களும் நாளை கியாமத்தில் வெயிலிலே மக்கள் தடுமாறுவார்கள். பல முழங்களுக்கு மேலே சூரியன் இருக்கும், செம்ப தரை, அங்கே நிழல் கொடுக்க இடமே கிடையாது. சூரத்துல் பக்ராவும் ஆலி இம்ரானும் அந்த நேரத்தில் உங்களுக்கு குடை போன்று வந்து நிழல் கொடுக்கும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு அற்புதமாக நாங்கள் இந்த குர்ஆனை பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய மதிப்பு, குர்ஆனுடைய மரியாதை, குர்ஆனுடைய அந்தஸ்து யாருடைய கல்வியில் இல்லையோ அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. குர்ஆனுடைய அந்தஸ்து எப்படி வரணும்? எங்களுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வரணும், உலகத்தில் உள்ள எந்த புத்தகத்தையும் சந்தேகப்படலாம், அது எவ்வளவு பெரிய பண்டிதர் எழுதியிருக்கலாம், மிகப்பெரிய அறிஞர்கள் சேர்ந்து இயற்றியிருக்கலாம், அதிலே தவறுகள் பிழைகள் இருக்கும். குர்ஆன் அப்படிப்பட்டதல்ல, ஃபீ லௌஹிம் மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட லௌஹுல் மஹ்ஃபூஸிலே இருந்தது. அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்திருக்கிறான். குர்ஆனை நான் இறக்கினேன், நானே பாதுகாத்தேன். இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன ஸிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிழூன். நிச்சயமாக நாங்கள் குர்ஆனை இறக்கினோம், அதனை நாங்களே பாதுகாப்போம். எப்படி பாதுகாக்க வேண்டும்? ஒவ்வொரு எழுத்தும் பாதுகாக்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு ஆயத்தும் பாதுகாக்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு சூராவும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ், ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனுடைய இந்த முஜிஸா, அற்புதமான பாதுகாப்பை வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றான். கலீஃபா மாமூன் ரஷீதுடைய சபையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யஹ்யா இப்னு அக்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சரித்திரத்தை பதிவு செய்கிறார்கள். அந்த கூட்டம் முடிந்ததற்கு பின்னால் அந்த கூட்டத்திலே ஒரு யூதனும் பங்கெடுத்திருந்தான். அவர் மிக அழகாக பேசினார். அந்த கூட்டம் முடிந்ததற்கு பின்னால் கலீஃபா மாமூன் அந்த யூதனை கூப்பிடுகின்றார்கள். கேட்டார்கள், அந்த இஸ்ராயலி, நீங்க யஹூதியா, இஸ்ரவேல் இஸ்ராயலியா என்று பனு இஸ்ராயலை சேர்ந்தவரா? ஆம் என்று சொல்கிறார். சொன்னார்கள், அஸ்லிம் ஹத்தா உஅத்தி லக ஹக்கக், நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, உங்களோட ஹக்குகளை சரியா தருவோம். நாங்க நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, கலிமாவை சொல்லுங்க, உங்கள்கிட்ட எவ்வளவோ திறமைகள் இருக்குது, கலிமாவை சொல்லுங்க, நாங்க உங்களோட ஹக்குகளை நிறைவேற்றுவோம். கொஞ்ச நேரம் கதச்சி கொண்டிருந்துட்டு அந்த யூதர் அங்கிருந்து போய்விட்டார். சுமார் ஒரு வருடத்துக்கு பின்னால் அந்த யூதர் திரும்பவும் கலீஃபா மாமூனிடத்திலே வருகிறார். அவர் முஸ்லீமாகி இருக்கிறார், முஸ்லீமாக மாறி இருக்கிறார். கலீஃபா மாமூன் கேட்டார்கள், சென்ற வருடம் வந்தீங்க, கலிமாவை உங்களுக்கு எத்தி வச்சோம், கலிமாவை ஏற்றுக்கொள்ளல, வெறுமனே திரும்பி போனீங்க, இந்த வருஷம் எப்படி முஸ்லீமானீங்க? அவர் சொன்னாரே, நான் உங்களிடம் இருந்து போகும்போது ஒரு முடிவோட போனேன், எனக்கு பல மதங்களிலே சந்தேகம் இருந்தது. யூதர்களும் அல்லாஹுவின் வேதம் என்கிறார்கள், கிறிஸ்துவர்களும் அல்லாஹுவின் வேதம் என்கிறார்கள், முஸ்லீம்களும் அல்லாஹுவின் வேதம் என்கிறார்கள். எது சரியான வேதம் என்பதை பரிசோதனை செய்யணும், இம்திஹான் என்று வைக்கணும். உங்களுக்கு தெரியும், நான் அழகான எழுத்திலே எழுதக்கூடியவன், என்னுடைய ஹத்து ரொம்ப அழகானது. நான் என்ன செய்தேன், யூதர்களுடைய தௌராத்தை எடுத்தேன், அதில் மூணு பிரதிகளை என்னுடைய கையால எழுதினேன், அதில் சில அதிகரிப்புகளையும் செய்தேன், சில ஆயத்துகளை குறைத்தேன், கூட்டுதல் குறைவெல்லாம் செய்தேன், யூதர்களுடைய அந்த அவர்களுடைய மதஸ்தலத்தில் கொண்டு போய் கொடுத்தேன். நிறைய பேர் அதை வாங்கினாங்க, அமோக வரவேற்பு, அழகான எழுத்திலே இருப்பதனால் காட்சி கொடுத்து வாங்கினாங்க. அதற்கு பிறகு இஞ்சியிலை எடுத்தேன், இஞ்சியிலையும் எடுத்து என்னுடைய கைகளால் மூணு பிரதிகளை எழுதினேன், அதிலேயும் முன்பின்னாக முரணாக சில ஆயத்துகளை குறைத்து சிலரை கூட்டி எழுதினேன், அதற்கும் அமோக வரவேற்பு கிடைத்தது. அதற்கு பின்னால குர்ஆன் எடுத்தேன், குர்ஆன் எடுத்து அதிலேயும் நான் என்ன செய்தேன், சில ஆயத்துகளை குறைத்தேன், இன்னும் சில வார்த்தைகளை கூட்டினேன். கூட்டி அதை அங்கே கடையில் விற்பனை செய்பவர்களுடைய கையிலே அந்த பிரதிகளை கொடுத்தேன். பெரிய பெரிய ஆலிங்கனத்தில் கொடுக்கல, அந்த பிரதிகளை விற்பனை செய்வர்களுடைய கையிலே கொடுத்தேன். அவர்கள் தாள்களை புரட்டி பார்த்தார்கள், சரியாக அவர்கள் பிழையான அந்த இடங்களை கண்டுபிடித்தார்கள். அந்த ஏடுகளை எனது மூஞ்சிலே தூக்கி வீசினார்கள், கபூல் செய்யல. அப்பவே உறுதியாகிச்சு, இதுதான் ஹக்கான மார்க்கம் என்று, இதுதான் உண்மையான மார்க்கம். ரபுல் இஸ்ஸத் அல்லாஹும் குறிப்பிடுகின்றான், இன்னல்லதீன ஜாஊ பிஸ்ஸிக்ர், இன்னல்லதீன கஃபரூ பிஸ்ஸிக்ர் வ இன்னஹு லகிதாபுன் அஸீஸ், இன்னல்லதீன கஃபரூ பிஸ்ஸிக்ர் லம்மா ஜாஹும் வ இன்னஹு லகிதாபுன் அஸீஸ். அல்லாஹ்வுடைய வேதத்தை நிராகரித்த குஃபார்கள் அவர்கள் அங்கே வந்த போது லம்மா ஜாஹும், இந்த குர்ஆன் அவர்களுடைய கைகளிடத்தில் வந்த போது, கைகளில் வந்து சேர்ந்த போது அவர்கள் அறிந்து கொண்டாங்க, இது அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட வேதம் தான், இது உண்மையான வேதம் தான் என்பதை அவர்களும் அறிந்து கொண்டார்கள். ஏன், குர்ஆனை சுத்தி பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது, குர்ஆனுக்கு முன்னாலும் பாத்தில் வர முடியாது, பின்னாலும் வர முடியாது, மேலாலும் வர முடியாது, கீழாலும் வர முடியாது. குர்ஆனை சுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்ஸீலும் மின் ஹகீமின் ஹமீத், ரப்புடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதமாக இந்த வேதம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய அற்புதத்தை நிலைநாட்டிக் கொண்டிருந்தான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த ஆண்கள் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவர்களை போன்ற ஆண்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்களுக்கு கூட குர்ஆனுடன் தொடர்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூக்கு உகால் என்ற அந்த சந்தையிலே ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச காலமாக ஜின்களுக்கு வானுலகில் இருந்து செய்தி வருவது தடைபட்டிருந்தது. மலாய்க்காமார்கள் கலாக்கதிரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற செய்திகளை இவர்கள் ஒத்து கேட்டு அதை கொண்டு வந்துதான் சாஸ்திரக்காரர்களுடைய காதிலே விடுவார்கள். சாஸ்திரக்காரன் அதிலே 100 பொய்யை கலந்துதான் சாஸ்திரம் சொல்கிறான். இந்த ஜிங்களுக்கு வானத்திலிருந்து செய்தி வருகிறதில்லை, அதிகமாக அவர்களுக்கு நெருப்பு கொல்லிகளால் அடிக்கப்படுகிறது. ஜின்கள் எல்லாம் மஷூரா செய்கிறார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் வானத்தில் இருந்து வரக்கூடிய செய்தி தடைபடுகிறது, இதை தேடி கண்டுபிடிக்கணும். அவர்கள் பல இடங்களுக்கும் பிரிந்து போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகை அங்கே தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள், சூக்கு உக்கால் என்ற இடத்திலே. அதை கேட்டவுடன் உறுதி ஏற்பட்டு விட்டது, இவருக்கு இறங்குகின்ற குர்ஆனினான் எங்களுடைய தொடர்பு அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜின்கள் அங்கே போகின்றார்கள், ஏனைய ஜின்களிடத்திலே போகிறார்கள், சொல்லுகிறார்கள், யா கௌமனா இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா யஹ்தி இல ருஷ்த், எங்களுடைய கௌமே ஆச்சரியமான ஒரு குர்ஆனை கேட்டுவிட்டு வருகிறோம். இது மக்களுக்கு சரியான பாதையை காட்டக்கூடியது. ஜிங்களுக்கு கூட குர்ஆனுடைய உண்மை விளங்கிவிட்டது. குர்ஆனுடைய ஹக், குர்ஆனுடைய உண்மை தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்திவிட்டார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே நாங்களும் குர்ஆனுடன் இணையணும். இது ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். வருகின்ற ரமலான், வருகின்ற ரமலான், ஒவ்வொரு ரமலானிலும் குர்ஆனை பற்றி பேசப்படுகிறது, ஆனால் அமல் செய்பவர்கள் ரொம்ப குறைவு. நாளை பணம் இல்லாதவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள், பணம் இல்லாதவர்கள் கியாமத்திலே வருத்தப்பட மாட்டார்கள், பதவிகள் கிடைக்காதவர்கள் கியாமத்தில் அழமாட்டார்கள், இங்கே ஜனாதிபதி ஆகாதவர்கள் கியாமத்தில் கைகளை கடிக்க மாட்டார்கள், பெரும் பெரும் பதவிகள் கிடைக்காதவர்கள் அங்கே இரத்த கண்ணீர் வடிக்க மாட்டார்கள். மஹ்ஷரிலே அழுவது யார், மஹ்ஷரிலே கைகளை கடித்துக் கொள்வது யார், மஹ்ஷரிலே இரத்த கண்ணீர் வடிப்பது யார்? குர்ஆன் உள்ளவர்களுக்கு பதவிகளை கொடுக்கும் போது அந்த காட்சியை பார்த்துத்தான் அழுவார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆனுல் ஹாஃபிளை, குர்ஆனை மனனம் செய்தவர்களை அல்லாஹ் கூப்பிடுகின்றான். சொல்லுவான், நீ குர்ஆன உலகத்தில தஜ்வீத் முறைப்படி ராகமாக தர்தீலாக ஓதியது போல இப்பொழுதும் ஓதி. நீ ஓதிக்கொண்டு போக போக உன்னுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். ஒரு ஆயத்துக்கு ஒரு பதவி, இன்னொரு ஆயத்துக்கு இன்னொரு பதவி, 6200 சுற்றம் ஆயத்துகளையும் மோதும் போதே உயர் பதவிக்கு அந்த மனிதர் போய் சேர்கிறார் என்பதை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே குர்ஆன் வர குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதை ராக்கைகளில் மட்டும் வைத்து விடாமல், பெட்டிகளில் மட்டும் வைத்து விடாமல், அலுமாரிகளுக்கு மட்டும் அதை சொந்தமாக்கி விடாமல் அதனை கைகளில் எடுப்போம். தஹஜ்ஜுத் நேரத்தில் ஓதுவோம். விசேடமாக ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படுகின்ற குர்ஆன், அங்கே அல்லாஹ்வுடைய மலக்குகள் ஆஜராகின்றார்கள். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரிகான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படுகின்ற குர்ஆன், அந்த குர்ஆன் ஓதப்படுகின்ற இடத்துக்கு மலாயிக்கா மார்கள் வருகிறார்கள், ஆஜராக்கப்படுகின்றார்கள், அங்கே ஹாவிலாக நிற்கின்றார்கள். அங்கே குர்ஆனை அதிகமாக திலாவத் செய்வோம், குர்ஆனை மனனம் செய்வோம், கல்விலே சுமப்போம். ஒன்னியான இப்னு மஸ்ஊதுக்கு குர்ஆனிலே இவ்வளவு முஹப்பத் என்றால், இவ்வளவு முஹப்பத் என்றால், மிகப்பெரிய வேலைப்பழு உலகத்தில் பெரியோர் பகுதியை ஆட்சி செய்த ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு வித்ருடைய ஒரு ரகாத்திலே முழு குர்ஆனையும் அவருக்கு ஓத முடியும் என்றால், நாம் வகிக்கின்ற பதவியும் எங்களுடைய தொழில்களும் எங்களுடைய கடைகளும் எங்களுடைய குடும்பங்களும் அதைவிட பெரியதல்ல. எட்டு மனைவிமார்களுக்கு கணவனாக இருந்த ஹதரத் உஸ்மான், பத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு தந்தையாக இருந்த ஹதரத் உஸ்மான், பல நாடுகளை கைப்பற்றி அதன் அமீராக இருந்த ஹதரத் உஸ்மான், பல கவர்னர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த ஹதரத் உஸ்மான், வீட்டிலே ஒரு ரகாத்தில் முழு குர்ஆனையும் ஓதுகிறார் என்று சொன்னால், நாம் ஏன் குர்ஆனை ஓதக்கூடாது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே திட்டமிட்டு குர்ஆனுடன் இணைவோம், குர்ஆனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்துவோம். ஓத தெரியாதவர்கள் ஓத பழகுவோம், ஓத தெரிந்தவர்கள் அதிகமாக ஓதுவோம், மனிதமிடுவோம், சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் குர்ஆனை சிந்திப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனை கொண்டே எங்கள் அனைவர்களுக்கும் கண்ணியத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்திலும் வாழும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உன்னுடைய குர்ஆனின் உண்மையான தன்மையை விளங்க வைப்பாயாக. குர்ஆனுடைய நூரை எங்களுடைய கல்விலே ஏற்படுத்துவாயாக. மனனம் செய்யப்பட்டுள்ள குர்ஆனை கியாம நாள் வரை உள்ளங்களில் பாதுகாப்பாயாக. குர்ஆனில் சொல்லப்பட்டவைகளை தேடி தேடி அமல் செய்யக்கூடிய கூட்டத்திலும் எங்களை சேர்த்து வைப்பாயாக. முக்லிசீன்களாக வாழ வைப்பாயாக. நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல மரணத்தை அடையினை தௌஃபீக் செய்வாயாக. நாளை கபரிலும் மஹ்ஷரிலும் அதற்கு பின்னால் உள்ள நிலைமைகளிலும் எங்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக. பாவங்களில் வெறுப்பை காட்டுவாயாக. பாவங்களை வெறுக்கும் தன்மையை தருவாயாக. பாவங்களுக்காக தௌபா செய்யும் நிலைமை ஏற்படுத்துவாயாக. கட்டுப்படுகின்ற தன்மை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. இந்த நாட்டிலே வாழும் முஸ்லிம்களுக்கு முழுமையான சுதந்திரத்தையும் உரிமையையும் நீ தந்தருள்வாயாக. யாரெல்லாம் இந்த தீனுக்கு இடைஞ்சலாக இருக்கிறார்களோ, முட்டுக்கட்டையாக இருக்கிறார்களோ, யா அல்லாஹ், அவர்களையும் இந்த தீனிலே இணைப்பாயாக. அவர்களை முஸ்லிம்களாக மாற்றுவாயாக. இந்த நாட்டையே இஸ்லாத்துக்கு நீ கபூல் செய்வாயாக. இஸ்லாம் முழு உலகத்துக்கும் பரவும் ஒரு கேந்திர ஸ்தலமாக இந்த நாட்டை நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.